الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذا مرضت فهو يشفين وقال ايضا تعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم من يسر على مسلم يسر الله عليه في الدنيا والآخرة او كما قال صلى الله عليه وسلم அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனுவாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஉங்கள், தபவு தாபிஉங்கள், முஸ்லிம்கள், மோமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியே அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியே அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்குவாவுடன் வாழுபாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழ்கின்ற இந்த காலம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பல சிரமங்கள், நோய் நொம்பலங்கள், நெருக்கடிகள், பல மனக்கவலைகள், என்னுடைய மனதில் இருக்கின்ற கவலையையும் துக்கத்தையும் எனக்கு ஆறுதல் சொல்லி அமைதிப்படுத்தக்கூடியவர்கள் யாரும் இல்லையா என்று ஏங்குகின்ற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நம்முடைய சமூகத்திலே மிக மிக குறைந்து வருகின்ற ஒரு பண்பாடு, ஒரு நல்ல குணம், இஸ்லாமிய ஒரு விழுமியம் இன்று பூச்சியத்தில் இருக்கிறது. அதைத்தான் இன்று பிரசங்கத்தின் தலைப்பாக இருக்கிறேன். நம்மிடம் நூற்றுக்கு நூறு என்ற அமைப்பில் இருக்க வேண்டியது பூச்சியமாக இருக்கிறது, ஜீரோ. இரண்டு விடயங்கள், நேரம் இருந்தால் மூன்றாவது ஒரு விடயத்தை இணைத்துக் கொள்வேன். அன்பானவர்களே, சோதிக்கப்பட்டவர்கள், சிரமத்திலே வாழ்பவர்கள், நெருக்கடியிலே வாழ்பவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய, நாம் அவர்களை அணுக வேண்டிய முறை, நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹாபாக்கள் அணுகிய முறை, சிரமம், சோதனை, மன வருத்தம், கவலை உள்ளவர்களுடைய சிரமத்தையும் கவலைகளையும் மன வருத்தங்களையும் எப்படி இல்லாமல் செய்வது, அதை எப்படி அவர்களுக்கு இலகுபடுத்துவது என்ற ஒரு தலைப்பும். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, நோயாளிகளை சுகம் விசாரிக்கின்ற பண்பு நம்மிடத்திலே 99% இல்லாமல் ஆகிவிட்டது. பல காரணங்கள், பல என்ன காரணங்களை யார் சொன்னாலும் கண்ணியமானவர்களே, இஸ்லாத்துடைய அடிப்படையான பண்பு ஏதோ ஒரு முறையில் நடக்க வேண்டும். இதனுடைய இரண்டு பிரதானமான தலைப்புகள். மூன்றாவதாக நேரத்தை பொறுத்து ஒன்றை இணைப்பேன். எந்த குடும்பத்தில் ஒருவர் மரணிக்கிறாரோ, எந்த குடும்பத்தில் ஒரு ஜனாசாவுடைய ஒரு நிகழ்வு ஏற்படுகிறதோ, அந்த குடும்பத்துக்கு நாம் என்ன செய்வது, என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும். முதலாவது கண்ணியமானவர்களே, நெருக்கடி, கவலை, மன அழுத்தம், பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், அதே போன்று அவருடைய குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், அவருடைய கடன் தொல்லையாக இருக்கலாம், ஒரு கவலையில் உள்ள ஒரு முகம் பாடிய ஒரு அவரை அவருடைய நிலைமையை பார்த்தால் ஏதோ ஒன்றிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒருவரை கண்டால் துவா செய்வது எல்லோரால் முடியும். நான் உங்களுக்கு துவா செய்யறேன். நபி அவர்கள் துவாவோடு நிறுத்தவில்லை. துவா யாருக்கும் செய்யலாம், அது எங்கிருந்தும் செய்யலாம். அன்பானவர்களே, அவர்களை சந்திப்பது, அவர்களுக்கு முன்னால் அமர்வது, அவர்களுடைய அந்த சிறு சின்ன பிள்ளைகளா தலையை தடவுவது. ஏன் இந்த அனாதைகளுடைய தலையை தடவினால் இவ்வளவு நன்மை? தலையை தடவி விட்டு விடுவது அல்ல. தலையை தடவுகின்ற பொழுது என்னுடைய தந்தை என்னுடைய தலையை அடிக்கடி தடவுவாரு. என்னுடைய தந்தை என்னை அன்பாக கொஞ்சம் பொழுது என்னுடைய தலையை அப்படி ஒரு ஒரு பிடி பிடிப்பாரு என்ற ஞாபகங்கள் இங்கு மறக்கடிக்கப்படும். அதுக்கு பதிலாக என்னுடைய சாச்சா இருக்கிறார், என்னுடைய நானா இருக்கிறார், என்னுடைய மாமா இருக்கிறார், என்னுடைய அப்பா இருக்கிறார். அன்பானவர்களே, அந்த அனாதையுடைய தலையை தடவுவது இருக்கிறதே, நாம் தடவுவது தலையை, ஆனால் அவருடைய மனதில் இருக்கின்ற கவலையை அது போக்கும். இன்னொரு கருத்து என்ன, அந்த அனாதையுடைய வாழ்க்கை தேவைகளை நாம் நிறைவேற்றுவது, நம்முடைய பராமரிப்பில் அவரை எடுப்பது. இஸ்லாம் அன்பானவர்களே, ஒரு பலகீனமான ஹதீஸாக இருந்தாலும், சிறப்பு சம்பந்தப்பட்ட அமல்களுடைய கூலி சம்பந்தப்பட்ட விடயங்களிலே அதை ஹதீஸாக இருந்தால் அந்த கூலி எதிர்பார்த்து நான் செய்கிறேன் என்று செய்யலாம். ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது, யாராவது ஒருவர் ஏதாவது சோதனைக்கு ஆளாகிய ஒருவருக்கு ஆறுதல் சொல்வாரோ, அவரை அமைதிப்படுத்துவாரோ, அவருடைய கவலையை மறக்கடிப்பதற்கான முயற்சிகளை செய்வாரோ, அவருடைய சோதனையிலிருந்து அவரை விடுவிப்பதற்காக பாடுபடுவாரோ, அவருக்கு அல்லாஹ் கௌரவமான ஒரு ஆடையை மறுமையிலே அணிவிப்பார். சுருக்கம் என்ன, இன்று சேவை புரிந்தவர்கள், ஏதாவது சாதனை படைத்தவர்கள், ஏதோ ஒரு துறையிலே நிபுணத்துவம் பெற்றவர்களுக்கு பொன்னாடை போட்டுகிறோம், கௌரவிக்கிறோம், அவர்களுக்கென்று குறிப்பிட்ட சீருடைகளை வழங்குகிறோம். அப்படி அல்லாஹ் நம்மை கௌரவிக்கின்ற ஒரு சிறப்பு தான். சிரமப்பட்ட கஷ்டப்பட்ட சோதிக்கப்பட்டவர்களுடைய சிரமத்தை செயல் ரீதியாக சொல் ரீதியாக ஆறுதல் படுத்துவது, அமைதிப்படுத்துவது. கண்ணியமானவர்களே, முதலாவது ஒரு நிகழ்விலிருந்து ஆரம்பிக்கிறேன். நோயாளிகளை நோய் விசாரிப்பதை இஸ்லாம் எப்படி முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது? எப்படிப்பட்ட நோயாளிகளை நபியவர்கள் சுகம் விசாரித்தார்கள், சேமம் விசாரித்தார்கள்? நம் சொந்த சகோதரரை கூட நோய் விசாரிப்பது கிடையாது. சிலர் நினைக்கிறார்கள் வெளியில் உள்ளவர்கள் நோய்வாய்ப்பட்டால் தான் விசாரிக்க வேண்டும், ஆறுதல் சொல்ல வேண்டும், வீட்டுக்குள் இருக்கின்ற நோயாளிகளை விசாரிக்க தேவையில்லை. அன்பானவர்களே, நோயாளியை சுகம் விசாரிக்கின்ற தலைப்பு எந்த அளவு விசாலமானது என்றால், அடிரலியல்லாவன் நம்மிடம் ஒரு பண்பு இருக்கிறது, கௌரவமானவர்கள், செல்வந்தர்கள், பெருந்தகைகள், முக்கிய புள்ளிகள், அதாவது நம்மை விட அந்தஸ்து கூடியவர்கள் சுகம் இல்லாமல் நோயாளியாக இருந்தால் விசாரிக்கிறோம். நம்மை விட தாழ்ந்தவர்கள், ஒரு பணக்காரர் நோயாளியாகிறார் விசாரிப்பார். அதே பணக்காரர் அந்த பணக்காரரை நோய் விசாரிப்பதற்கு 100 கிலோமீட்டர் பயணித்திருப்பார். பக்கத்து வீட்டில் ஒரு நாட்டாமையின் சுகயினமாக இருப்பான், மவுசு வரைக்கும் தெரியாது. 1 கிலோமீட்டருக்கு என்றால் சொந்த சாச்சா ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி சுகம் இல்லாமல் இருப்பார் விளங்காது. பணக்காரன் பணக்காரரை தேடி போகிறார், பட்டதாரி பட்டதாரியை நோய் விசாரிக்க போகிறார், அரசியல்வாதி அரசியல்வாதியை நோய் விசாரிக்க போகிறார், மீடியாவையும் கூடவே கூட்டிக் கொண்டு போய் இவர் இன்னாரை சுகம் விசாரித்தார் இந்த ஹாஸ்பிட்டலில். அன்பானவர்களே, பணம் பார்த்து, அதிகாரம் பார்த்து, கரம் பார்த்து நோய் விசாரிக்கின்ற பண்பாடு நடக்கிறது, கொடி கட்டி பறக்கிறது. ஆனால் நம்மை விட அந்தத்தில் குறைந்தவர்களை விசாரிப்பது 000 இருக்கிறது. நான் சொல்ல வருகின்ற நிகழ்வு என்ன தெரியுமா, அலி ரலியல்லாஹு அன்ஹு மகன் ஹசன் நோயாளி, மகன் அசன் நோயாளி, வாப்பா எனக்கு சுகம் இல்லாமல் போனால்தான் மகன் வர வேண்டும், மகனை மகன் சுகம் இல்லாமல் போனா அந்த மருந்தை குடிந்த மருந்தை சொல்லிவிட்டு இருந்து விடலாம். அல்ல, மகன் மகன் தான், ஆனால் அவனை முறையாக நோய் விசாரிக்க போனார்கள். மகனுடைய வீட்டுக்கு உறவுகள் போகிறார்கள். அபு இப்படி பாக்கித்தல், அபு பாக்கித்தல் சொல்லக்கூடியவர் சொல்கிறார், அருகில் என்னுடைய கை கிட்டால் பிடித்து வா, என்னுடைய மகன் ஹசனுக்கு சுகம் இல்லையா, வா நோய் விசாரிக்க போவோம். போனார்கள். போன இடத்தில் அபு மூசல் அஷ்ஷாரி நோயாளிக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள். நோய் விசாரிக்க போகிறார்கள். தந்தை மகனை பார்க்க மூன்று பேர்கள் இருக்கிறார்கள். கூட்டிக் கொண்டு போனவர் அங்கே அபு மூசல் எல்லாம் ஒண்ணு அங்கே ஒரு விடயத்தை படித்துக் கொடுக்கிறார்கள். நோய் விசாரிக்க வந்தால் என்ன சிறப்பு? ஒரு நோயாளியை சுகம் விசாரித்தால் கிடைக்கின்ற பாக்கியம் கண்ணியமானவை. இப்பொழுது வைராக்கியம், ஒரு நாளைக்கு ஒரு நோயாளியாக நான் விசாரிப்பேன், அதுவே போது நம்முடைய வாழ்க்கை பறக்கத்துக்கு. அதில் கேட்டார்கள் அபு முசாலி, மேடம் நீங்கள் ஹசனை சும்மா விசிட் பண்ண வந்தீர்களா அல்லது நோய் விசாரிக்கின்ற நோக்கத்திலே வந்தீர்களா? அபு முசாலி, ஆயுதன் நான் நோய் விசாரிக்கத்தான் வந்தேன். அறிவிலையா சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன், யார் ஒருவர் காலையிலே ஒரு நோயாளியை சுகம் விசாரிக்க செல்வாரோ அவருக்கு மாலை வரை 70,000 மலக்குமார்கள் அவருக்காக வேண்டி துஆ செய்வார்கள், இஸ்திக்ஃபார் செய்வார்கள். 70,000 மலக்குமார்கள் பாவம் மன்னிப்பு தேடினால் கண்டிப்பா நம்முடைய பாவம் மிஞ்சுமா? மாலை நேரத்திலே ஒருவர் ஒரு நோயாளியை பார்க்க சென்றால் காலை வரை அவருக்கு 70,000 மலக்குமார்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள், துஆ செய்வார்கள் என்ற ஹதீஸை நான் உங்களுக்கு நான் சொல்லி தருகிறேன். கண்ணியமானவரே, மகனை நோய் விசாரிக்க போனார்கள், நோய் விசாரிக்க வந்தவருக்கு என்ன சிறப்பு என்று சொன்னார்கள். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி பிட அர்க்கம் வழியாக சொல்கிறார்கள், செய்தி பிட அர்க்கம் எனக்கு கொஞ்சம் கண் வழியாக இருந்தது, பயங்கரமான நோய், ஆபத்தான நோய்கள், இவைகளை மாத்திரம் அல்ல விசாரிப்பது, ஒரு கண்வலி சாதாரண நோய்தான், அதுவும் ஒரு நோய், எனக்கு கண்வலியாக இருந்தது, நபியவர்கள் என்னுடைய வீடு தேடி வந்து என்னை சுகம் விசாரித்தார்கள், அது எனக்கு ஆறுதலாக இருந்தது. சொல்லிக் கொண்டு போகலாம். கேட்டிருக்கிறோம், யூத சிறுவனையும் நோய் விசாரித்தார்கள் நபியவர்கள் என்று பேசுகிறோம், கேட்கிறோம், முஸ்லிம்களையே நோய் விசாரிக்காமல் வாழ்கிறோம். யூத சிறுவன் ஊதியம் செய்த ஒரு இளைஞர், ஒரு வாலிபர், சுகையினம் அதனுடைய சக்கராத்தாகவும் அமைந்தது, நோய்வாய்ப்படுகிறார், விசாரிக்கிறார்கள், கண்ணியமானே அவருடைய உயிர் பிரிகிறது. அந்த நோய் விசாரிக்க போன நனவும் அவர் களிமாவோடு மௌத்தாகிறார், களிமாவோடு. முயற்சி செய்தார்கள் களிமாவை சொல்லிக் கொடுக்க, அல்லாஹ்வுடைய நசீபு நாட்ட முடிவு கிடையாது, அவர் சிறுக்கிலே குபரிலே மௌத்தாகிறார், நோய் விசாரித்தார்கள். சாதிபுர் முஹாஜர் அலியல்லாஹ்வர்கள் ஒரு விபத்து, இந்த புஜத்துடைய பகுதியிலே அவர்களுக்கு தாக்கப்பட்டு காயம் ஏற்படுகிறது. ஹாஸ்பிட்டல் ஒரு ஒரு சிக் ரூமை, ஒரு நோயாளி ஓய்வெடுக்கின்ற ஒரு ரூமை மஸ்ஜிதோடு சேர்த்து ஒரு அறையை செய்து கொடுக்கிறார்கள். சாதிபுடு முகாத இந்த அறைக்குள் வைத்து ட்ரீட்மெண்ட் செய்யுங்கள். அதில் நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு வைத்தியரையும் சாட்சி விடுகிறார்கள், சாதிக்கு வைத்தியம் செய்யுங்கள். சுப உத்தரவு வந்தாலும் என்னுடைய ரூமுக்கு போய் எப்படி சார், எப்படி காயம், வருத்தம், எப்படி நோவு குறைந்திருக்கிறதா, எப்படி உங்களுடைய நிலைமை, மாலையில் அசர்த்தல வந்தாலும் ஒவ்வொரு நேர தொழுகையிலும் தொழுகவிட்டு அந்த நோயாளியை நோய் விசாரித்து நபியவர்கள் சுகம் விசாரித்து விட்டு சென்றார்கள். அன்பானவர்களே, நபியவர்கள் இவ்வளவு வேலை பழுக்களுக்கு மத்தியிலும் இவ்வளவு சமூக பணிகளுக்கு மத்தியிலும் நோய் விசாரிக்கின்ற அந்த அமலில் பேரிதலாக இருந்தார்கள். சில கட்டங்களிலே நோய் விசாரிக்க போனால் அந்த நோயாளிகளுக்கு துஆக்களை ஓதி ஊதுவார்கள், துஆக்களை சொல்லிக் கொடுப்பார்கள். அப்படியான ஒவ்வொரு கட்டத்திலே வந்த துஆக்கள் தான் இந்த ஷிஃபாவுடைய துஆக்கள். ஒரு கட்டத்தில் என்ன, அஸ்அலுல்லாஹல் அஸீம் ரப்பல் அர்ஷில் அஸீம் ஐஎஸ்பிஎக், கண்ணியமான அல்லாவிடம், அரிசிக்கு சொந்தக்கான் கண்ணியமான அரசுடைய சொந்தக்கான் இறைச்சகரிடம் அல்லாவிடம் உங்களுக்கு சிபாவை நிவாரணத்தை தருமாறு நான் கேட்கிறேன். கண்ணியோடு பாருங்கள், துஆ செய்துவிட்டு இருப்பது முறையா அல்லது நோயாளிக்கு பக்கத்தில் போய் துஆ செய்வது முறையா என்று கேட்டால், நோயாளிக்கு பக்கத்தில் அமர்ந்து துஆ கேட்பதுதான் சரியான முறை. தூரத்தில் இருக்கிறோம், வெளிநாட்டில் இருக்கிறோம், ஒரு நோயாளியை பற்றி கேள்விப்படுகிறோம், உடனே வர முடியாது, அவருக்காக அங்கு நாங்கள் சொல்லுது அல்லது துவா கேட்போம், ஊருக்குள்ளும் நாட்டுக்குள்ளும் இருந்து கொண்டு வீட்டில் இருந்து கொண்டு துவா கேட்பது சரியான முறை அல்ல. அந்த நோயாளிக்கு பக்கத்தில் அமர்ந்துதான் துவா, அமர்ந்துதான் துவா. இது இஸ்லாம், சரியாக செய்ய வேண்டும். உறவிலையும் பல துவாக்கள். அன்பானவர்களே, நபியவர்கள் நோய்வாய்ப்பட்ட பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நபியவர்கள் அவர்களுக்கு ஏதாவது ஆரோக்கியமான அந்த செம்பு இருக்கின்ற காலத்திலே கடைசி கால பலகீனம், ஒரு மிஸ்வாக் எடுத்து கையால் மிஸ்வாக் செய்யக்கூடிய நபியவர்களுக்கு முடியாத அளவு வருத்தம், அப்படி பலகீனப்படும் வரைக்கும் சுகமில்லாமல் ஆகினால் அவர்கள் அந்த சூறாக்களை ஓதி நபியவர்கள் தனக்கு தானே ஊதிக்கொள்வார்கள். நபியவர்களுக்கு பலகீனம் ஏற்பட்ட பொழுது நாங்கள் அவர்களுக்காக ஓதி ஓதுவோம். எங்கிருந்து கொண்டு? நோயாளிக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு. அடுத்த சிறப்பு சாதாரணமாக எடுக்க வேண்டாம். நோயாளியை நோய் விசாரிப்பதே அவருடைய 50% நிவாரணத்துக்கு நம்முடைய சந்திப்பும் துவாவும் ஆறுதலும் காரணமாக அமையும். பல அழகான சிறப்புகளை நபியவர்கள் சொல்லியிருக்கார்கள். கனிமுடைய இபாதத்தை கொண்டு நன்மை அடைவது ஒரு புறம், அஹ்லாக்குடைய நன்மைகள் தான் பாரம். இபாதத்துடைய நன்மைகள் அது அதுக்கு அந்த இருக்கிறது. அஹ்லாக்கும் இணையும் பொழுது அவருடைய அந்தஸ்து மிக மிக உயர்ந்ததாக இருக்கும். என்ன வேண்டும் சொன்னால்
www.acmyc.com.
ஒருவர் ஒரு நோயாளியை சந்திக்க போகிறார், அதை தன்னுடைய அல்லாவுக்காக வேண்டி ஒரு சகோதரரை வேறொரு சந்திப்பு நோக்கத்திலே போகிறார். ரெண்டு பேருக்கும் இருக்கிறது. சந்திக்க போனால் ஒரு மலக்கு நமக்கு விளங்க, அது நம்முடைய ஈமானிய பார்வைக்கு அது விளங்க வேண்டும், அது நம்ப வேண்டும். ஒரு மலக்கு வெல்கம் பண்ணுவார் நோயாளியை. நோய் விசாரிக்க போகின்றவரை எந்த எங்கு நோயாளி இருக்கிறார் அந்த ஊருடைய போர்டரிலே வெல்கமிங் வரவேற்பு நடக்கும். என்ன சொல்லுவார்? நோய் விசாரிக்க போகின்றவருக்கு முதலாவது நண்பராய் டிப்ஸ், நீங்கள் நல்ல மனிதர், நீங்கள் மன தூய்மை உள்ளவர், நீங்கள் பரிசுத்தமான மனிதர், நீங்கள் இவ்வளவு நேரம் நடந்து வந்தீர்களா, உங்களுடைய நடையும் நல்ல நடை, நீங்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு எட்டும் தூய்மையான ஒளிமயமான பரக்கத்தான நல்ல எட்டுக்கள். பிரயாணம் செய்து வாகனத்தில் போகிறோமா நடக்கின்றது, நீங்கள் வந்த பிரயாணம் நல்ல பிரயாணமாக அமையட்டும், நல்ல பிரயாணமாக அமையட்டும். மூன்றாவது நன்மாராயம் பாருங்கள், நீங்கள் உலகத்திலே இருந்து கொண்டே சுவர்க்கத்திலே ஒரு மாளிகை ப்ரீ புக்கிங் செய்து விட்டீர்கள், சுவர்க்கத்தில் மாளிகை புக் பண்ணி விட்டீர்கள், உங்களுக்கு சுவர்க்கத்திலே ஒரு மாளிகை ஒரு வீடு அரேஞ்ச் பண்ணப்பட்டு விட்டது. சிறப்பு கண்ணியமானவர்களே, 5 நிமிடம், ஒரு 3 நிமிடம், ஒரு 10 நிமிடம் நோயாளிக்கு பக்கத்தில் உட்கார்ந்து எப்படி வருத்தம் குறைந்திருக்கிறதா, என்ன பாவித்தீர்கள், மருந்து கொடுத்தீர்களா, என்ன இப்படி நிலைமை எப்படி என்று ஒரு 10-5 வசனங்களை பேசிவிட்டு எழும்புகிறோம். அந்த நோயாளியை சந்திக்க முன்னரே மலக்குடைய 3 நன்மாராயங்களோடுதான் போய் உட்காருகிறோம். எங்க இந்த பண்பாடுகள்? இந்த நன்மையில நமக்கு தேவையில்லையா? அடுத்த ஹதீஸ், நோயாளியை நோய் விசாரிக்க ஒருவர் வருகிறார், வந்து நின்று கொண்டு நோய் விசாரிக்கிறார். ரிலீஃப் காரணம் கிடைக்காது, கட்டில் இருப்பார், நாம் நின்று கொண்டிருக்கிறோம், கொஞ்சம் அவசரமாக சுருக்கமாக பேசி விட்டு போக வேண்டும் என்று வந்து நின்று கொண்டு நோய் விசாரிக்கும் பொழுது அவர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், பாவித்த வார்த்தையை ஹூபு ஸ்ரீ ரஹ்மதி, எப்படி ஒரு நீந்துகின்ற ஒரு மனிதர் தண்ணீருக்குள்ளே அப்படியே மேலிருந்து ஒரு ஸ்விமிங் பூலிலே நீச்சல் தடாகத்திலே பாய்வது போன்று அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்குள் நுழைகிறார். அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்குள் அப்படியே நுழைகிறார். அப்படி என்ன, ஒரு அரைவாசி உடம்பு தண்ணீருக்குள் போய்கொண்டிருக்கிறது. நோயாளிக்கு பக்கத்தில் அமர்ந்தார், நோய் விசாரிக்க வந்து நின்று வார்த்தை பேசிவிட்டு போவதற்கும் தலை மாட்டிலே உட்கார்ந்து அவரை கொஞ்சம் பக்கத்திலிருந்து அவரோடு கொஞ்சம் பேசிக் கொண்டிருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவர் ஆறுதல் அடைவார் கூடுதலாக. உட்கார்ந்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் தன்னுடைய உடலை முழுமையாக மூடிக்கொள்கிறார். அவரை முழுமையாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மூடிக்கொள்கிறது. நோயாளியிடமிருந்து எழும்பும் வரை அவர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்குள்ளே இருக்கிறார். கண்ணியமானவர்களே, இது ஒரு ஹதீஸ். தொடர்ந்து அதே வாயத்தில் மேலதிகமாக வருகிறது, வேறு ஹதீஸ்களில் வருகிறது, அவருக்கு அவர் நோயாளிக்கு பக்கத்தில் இருக்கின்ற அந்த நேரம் சுவர்க்கத்து தோப்புகளிலே, சுவர்க்கத்து கனிகளிலே, சுவர்க்கத்து கனிகளுக்கு மத்தியிலே அமர்ந்திருப்பது போன்ற ஈடான பாக்கியம் கிடைக்கும். சுவர்க்கத்திலே சுருக்கம் என்ன தெரியுமா? அவருக்காக வேண்டிய இன்னொரு அதிதம் வருகிறது. சுவர்க்கத்திலே ஒரு பழத்தோப்பு, ஒரு தோட்டத்தை எல்லாம் முடிவு செய்து விடுவார். நோயாளியை விசாரிப்பதற்கு சுவர்க்கத்தில் மாளிகை, நோயாளியை விசாரிப்பதற்கு வெல்கமிங் வரவேற்பு மலக்கின் மூலம், நோயாளியை விசாரிப்பவருக்கு 70,000 மலக்குமாருடைய சேவை பார்த்துவா. நோயாளிக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தால் எப்படி தண்ணீருக்குள் நுழைவது போன்று அந்த ரஹமத்துக்குள்ளே நுழைகிறோம். அமர்ந்து நோயாளியோடு ஆறுதல் சொல்லி பேசும் பொழுது ரஹமத்தன் நம்மை மூடிக்கொள்கிறது. நந்த அந்த நேரம் நமக்காக சுவர்க்கத்தில் ஒரு பழத்தோப்பு, ஒரு தோட்டத்தை எல்லாம் முடிவு செய்கிறார். அன்பானவர்களே, இந்த சிறப்புகள் எல்லாம் எத்தனை எத்தனை சிறப்புகள் தவறிவிட்டன. நோயாளிகளை விசாரிப்பது கண்ணியமானவர்களே இஸ்லாத்தில் பிரதானமான ஒரு உன்னதமான ஒரு அமல். அதை சொல்கிறேன், ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 6 பல விடயங்களை சொன்னார்கள். அதில் ஒன்றுதான் இதா மரிம ஃஅஉதுஹு, நீ அவர் நோயாளியாகினால் அவரை நோய் விசாரி. சுலைமான்கள் இந்த ஹதீஸை வைத்து பல ஹதீஸ்களுடைய தொகுப்பினை சொல்கிறார்கள். நோயாளியை ஒவ்வொருவரும் நோய் விசாரிப்பது முஸ்லிமுக்குரிய கடமை. இன்னும் சுலைமான்கள், ஊரிலே யாருமே நோய் விசாரிக்க போகாவிட்டால் பரந்த கிபாயா அந்த ஊர்வாசிகள் எல்லோரும் பாவிகள், அந்த ஊர்வாசிகள் எல்லோரும் பாவிகள். பரந்த கிபாயா ஒரு மையத்தை குளிப்பாட்டுவது, கபன் செய்வது, அடக்கம் செய்வது, யாருமே பொறுப்படுக்காமல் ஒரு ஊர்வாசிகள் அந்த மையத்தை விட்டால் எல்லோரும் பாவிகள். அது போன்று பரந்து கிஃபாயா யாராவது கொஞ்ச பேராவது அந்த ஊரில் இருக்கின்ற நோயாளிகளுடைய விடயத்திலே கவனம் செலுத்தாவிட்டால் அந்த ஊருடைய எல்லோரும் பாவிகள். எவ்வளவு பயங்கரமானது. அன்பானவர்களே, ஒரு நாள் காலை அபுபக்கலை பற்றி பேசுகிறோம். கண்ணிமணி எப்படிப்பட்ட பண்பாடு உள்ளவர்கள், சொர்க்கத்துக்கு நன்மாரை சொல்லப்பட்டும் அவருடைய அமல்களை விடவில்லை. இன்று யார் நோம்பாளி சுன்னத்தா நோன்பு? நான். இன்று யார் மிஸ்கீனுக்கு பதக்கம் செய்தது? நான். இன்று யார் ஒரு நோயாளியை சுகம் விசாரித்தது? நான். இன்று யார் ஒரு ஜனாதாவிலே கலந்து கொண்டது? நான். இந்த 4 விடயங்களும் யாருடைய வாழ்க்கையில், யாருடைய பண்பாட்டில் இருக்குமோ, சேர்ந்திருக்குமோ, அவர் சுவர்க்கம் போவது நிச்சயம். நோய் விசாரிப்பது ஏதோ முடியுமான கதை. 4 சஹாபாக்கள் செய்த அமல், 4 எப்படி தொழுகையில் முக்கியத்துவம் கொடுத்தார்களோ, ஏதோ ஒரு நோயாளியை நோய் விசாரிப்பார்கள், ஏதோ ஒரு மிஸ்கீனுக்கு சதக்கா கொடுப்பார்கள், ஏதோ எனவே திருமண வீடுகள் தான் இன்வைட் பண்ணி நான் போவது. இன்விடேஷன் திருமண வீடுகளுக்கு, மையத்து வீட்டுக்கு இன்விடேஷன் கிடையாது, அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. கேள்விப்பட்டால் யாருடைய ஜனாதாவாக இருந்தாலும் போக வேண்டும். அன்பானவர்களே, இந்த தலைப்பில் பேசிக்கொண்டே போகலாம். போகின்ற இடத்திலும் சொன்னார் நபி அவர்கள், நோயாளியை சந்திக்க போனால் அவருடைய ஆயுளில் ஒரு ஆசை விருப்பத்தை ஆறுதலை உண்டு பண்ணுங்கள். அது நீங்கள் அப்படி சொல்வதால் ஆயுள் கூட போவதில்லை, அவருடைய மனசு ஆறுதல் அடையும். நீண்ட ஆயுள தருவா, பயப்பட வேணும், அவளும் சோம ஆகும். இதை விட பெரிய நோயாளிகளுக்கு எல்லாம் கிபாவை கொடுத்திருக்கிறான். இதை விட பெரிய ஆபத்தான நோய்களே அல்லாட கிருபையினால சுகமாக இருக்குது. இப்படி பேசுங்கள். நப்பிசு லகு, அவருக்கு ஆசையை ஆர்வத்தை மன அமைதியை உண்டு பண்ணுங்கள். அவருக்கு மன ஆறுதலாக அதையும் சொல்லித்தருகிறார். இவர்கள் போய் அந்த நோய் இன்னும் கூடுகின்றபடி பேசக்கூடாது. நோய்க்கு சிகிச்சை செய்கின்ற வைத்தியர்களிடம் கூட இந்த பழகினம் இருக்கிறது.
நீங்க ஒரு கிழமையில் அவ்வளவுதான். பத்து வருடம் அவர் நோயில் வாழ்ந்து கொண்டிருப்பார், வைத்தியரை சந்திப்பார், உடனே அட்மிட் ஆகி ஆபரேஷன் பண்ணாவிட்டால் ஒரு ஐந்தாறு நாட்கள் அவருடைய ஆயும். நம்முடைய வைத்தியர்களுடைய பண்பாடுகள் கண்ணியமான, அப்படி அல்ல. நோய் விசாரிக்கின்றவருக்கே இந்த புத்திமதி என்றால் வைத்தியருக்கு எப்படிப்பட்ட புத்திமதி? ஆறுதல், நீங்க நல்லா வாழ்வீங்க, நீண்ட ஆயுள் கிடைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வார், ஷிஃபாவை தருவார், இப்படி பேசுங்கள். இதே நோயில தான் நேற்று எங்களை பெரியப்ப மௌத்தாயின, இதே நோயில தான் எங்களை மாமா போன கிழமை மௌத்தாயின, இப்படி பேச வேண்டாம். கண்ணியமானவர்களை ஆறுதல் படுத்துங்கள். அடுத்தது கண்ணியமானவர்களே, நோயாளிகளுடைய விடயத்திலே சென்றவர்கள் சுருக்கமாக நபியுடைய நிகழ்வுகளை எல்லாம் பார்த்தால் குறுகிய நேரத்தை கழித்து விட்டு அவசரமாக வெளியாகுவது நபியருடைய அந்த சம்பவங்களிலே. மிக குறுகிய நேரத்தில் நபியவர்கள் போவார்கள், விசாரிப்பார்கள், கொஞ்சம் துவாக்களை ஓதுவார்கள், ஏதாவது வழிகாட்டல் இந்த குடும்பத்துக்கு சொல்லிக் கொடுப்பார்கள், போய்விடுவார்கள். நேரத்தை அங்கு அதிகமாக செலவழிப்பதும் அந்த இடத்தில் பொருத்தமில்லை என்பதை ஹதீஸுகளுடைய ஒளியிலே இமாம்கள் வழங்கப்படுத்தியிருக்கிறார்கள். அன்பானவர்களே, அடுத்ததாக நான் சொல்ல வந்த விடயம், முன்னால் பேசிய விடயங்களை சுருக்கமாக சொன்னேன். சிரமப்பட்டவரை கஷ்டப்பட்டவரை பார்த்துவிட்டு நாம் துவா செய்கிறேன் போகிறேன், நான் உங்களுக்கு துவா செய்கிறேன் போவோம், அவருடைய விடயத்திலே கரிசனை காட்ட வேண்டும் என்பதிலே ஒரு நிகழ்வை சொல்லினார். இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே நபியவர்களோடு பல நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. ஒரு சஹாபி வருவார், அழகான ஒரு நிகழ்வு, இமாம் நஸ்ஸாயி ரஹ்மத்துல்லாஹி கிரந்தத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு வாப்பா வருவார், அந்த வாப்பாவுக்கு பின்னால் சின்ன மகனும் நபியுடைய சபையில வந்து அமர்வார். வாப்பாவுடைய முதுகிலே தொங்கிக் கொண்டு அந்த பிள்ளை பின்னால் வரும். அந்த தந்தை சஹாபி சபையிலே உட்கார்ந்தவுடன் அந்த பிள்ளை தன்னை குழந்தை எடுத்து மடியிலே வைத்துக் கொள்வார். ஒரு நாள் பார்க்கிறார்கள் நபியர்கள், ஒரு ரெண்டு நாட்கள் அந்த தந்தை மூத்த சஹாபி மகன் இரண்டு பேரும் சபைக்கு வரவில்லை. கண்ணியமானவர்களே, முன்னோர்களிடம் இருந்த இது பல பேர் வாக்கு தன்னுடைய வாயால் தெளிவாக சொல்கின்றவுடைய சஹாபாக்கள் இமாம்கள் எல்லோரும் நபியுடைய காலத்திலும் மூன்று நாட்கள் ஒருவரை காணாவிட்டால் விசாரிப்பார்கள். மூன்று நாட்கள் ஊரில் இருக்கின்ற ஒருவரை சந்திக்காவிட்டால் காணாவிட்டால் மசிதிக்கு வந்தார் தொழுகே ஆலை இரண்டு நாட்கள் காணவில்லை, மூன்று நாட்கள் காணவில்லை, மூன்றாவது நாளும் வராவிட்டால் அவர் எங்கே? நோயாளியா? நோய் விசாரிக்க போவார்கள் அவர்? மௌத்தாகி விட்டாரா? அவருக்கு துவா செய்வார்கள், அவரை தியார செய்வார்கள். கேள்விப்படும் பொழுது அன்பானவர்கள், சஹாபாக்களுடைய முன்னுடைய பண்பு, இந்த சஹாபியும் பாப்பாவும் மகனும் வரவில்லை, நபியோட கேட்டார்கள் என்ன பாப்பாவை மகனை காணும்? யார் சொல்லலா? அந்த சின்ன புள்ள மௌத்து, மகன் மௌத்து, வாப்பா இந்த சபைக்கு வந்தால் அந்த மகனும் சேர்ந்து அமர்கின்ற ஞாபகம் வருகிறதே என்பதனால் உங்களுடைய சபையில் கொஞ்சம் வராமல் இருக்கிறார். அன்பானோடு கிடைத்தவுடன் செய்தி சொல்லப்பட்டவுடன் சஹாபாக்கள் கொஞ்சம் பேரை கூட்டிக் கொண்டு அந்த சஹாபியிடம் போய் அவரை ஆறுதல் படுத்துகிறார்கள். என்னார்கள் கேட்டார்கள், மகன் வஃபாத், கேள்விப்பட்டேன். சரி, ரெண்டு ஆப்ஷன், இரண்டு ஆப்ஷன்கள். ஒன்று, அந்த மகன் உங்களோடு இன்னும் கொஞ்ச காலம் சந்தோஷமாக வாழ்வது. இரண்டாவது விடயம், அந்த மகன் உங்களுக்கு முன்னால் மௌத்தாகியதனால், சின்ன வயதில் மௌத்தாகியதனால் மறுமையிலே நீங்கள் சுவர்க்கத்துடைய எந்த வாசலுக்கு சென்றாலும் அந்த மகன் உங்களுக்காக அந்த சுவர்க்கத்துடைய கதவை திறப்பது விருப்பமா? அந்த மகன் இன்னும் கொஞ்ச காலம் உங்களோடு வாழ்ந்திருப்பது விருப்பமா? எப்படி ஆறுதப்படுத்துகிறார்கள்? அந்த மைண்ட் செட்டை மாற்றுகிறார்கள். மகன் கொஞ்ச காலம் சந்தோஷமாக இன்னும் வாழ்ந்திருப்பது விருப்பமா? அதே சொர்க்கத்தில் எந்த சொர்க்கத்துக்கு நீங்கள் சென்றாலும் அந்த சொர்க்கத்துடைய வாசலை உங்களுக்காக உங்களுடைய பிள்ளை வந்து திறந்து விடுவது விருப்பமா? சகாவி சந்தோஷத்தால் ஆறுதல் அடைந்து, இது ஆறுதல், இதுதான் ஆறுதல். எப்படி ஆறுதல் சொன்னால் அவர் அவருடைய கவலை மறையுமோ, அந்த பிள்ளையுடைய இழப்பு மறக்கடிக்கப்படும், அப்படி சொல்வது. உடனே சொன்னார், யார் சொல்லலாம், சுவர்க்கத்து கதவை எனக்காக என்னுடைய பிள்ளை திறப்பதுதான் என்னுடைய விருப்பம். என்ன சொல்றது, சின்ன குழந்தை உங்களுடைய மூத்தாகினால் உங்களுடைய சொர்க்கத்து கதவை அந்த பிள்ளை திறக்கும். அந்த வார்த்தை அரபி வந்திருக்கு, முச்சென்று பின்னால் வருபவர்களை வரவேற்கின்ற அந்த நபருக்கு தான் சொல்வது. மௌத்தானவர்களுடைய நிகழ்வை நேரம் இருந்தால் நினைப்பேன். தலைப்பு இரண்டை பிரதானமாக பேசினேன், நேரம் முடிகிறது. அன்பானவர்களே, நபி அவருடைய குடும்பம் பாப்பாத்தோடு சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு சிறு குழந்தையோடு சம்பந்தப்பட்டது. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா தந்தைக்கு செய்தி அனுப்புகிறார்கள், என்னுடைய மகனுக்கு கொஞ்சம் சீரியஸ், பிள்ளைக்கு கொஞ்சம் வருத்தம் புறமாக இருக்கிறது, கடினமாக இருக்கிறது, தந்தையை வரச்சொல்லுங்கள், நபி அவர்களை வரச்சொல்லுங்கள், பேரக் குழந்தைக்கு வருத்தம். நபி அவர்கள் ஏதோ ஒரு முக்கியமான தேவனுடைய ஒரு பணியில் இருந்தார்கள், கொஞ்சம் மகளுக்கு சொல்லுங்கள், கொஞ்சம் பொறுமை செய்யுமாறு, பதற வேண்டாம். அதே நேரம் இந்த இந்த சோதனையில என்ன கூலி கிடைக்குமோ அதை கொஞ்சம் சிந்தனையில் எடுத்து நன்மை அல்லாவுடைய எதிர்பார்க்க சொல்லுங்கள், நான் அவசரமாக வருகிறேன் என்று செய்தியை முக்கூட்டி அனுப்பிவிட்டு வரமுன்னால் மகனுக்கு ஆறுதலை அனுப்பிவிட்டு ஓடோடி வருகிறார்கள். சஹாபாக்கள் கொஞ்சம் பேரும் இருக்கிறார்கள், பேர குழந்தை எடுக்கிறார்கள், பேர குழந்தை எடுத்து வழியிலே வைத்து நபி அவர்கள் ஓத வேண்டிய விடயங்களை அந்த அந்த நோயாளி குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நபி அவர்களுடைய மடியிலேயே அந்த குழந்தையுடைய ரோகு பிரிகிறது, அந்த ரோகு பிரிகிறது. மகள் கவலையில் ஆள்கிறார், மகனுக்கு நபி அவர்கள் இன்னலில் மகளே, அல்லாஹ் தந்ததும் அவனுக்கு தான் சொந்தம், அல்லாஹ் எடுத்துக்கொண்டதும் அவனுக்கு தான் சொந்தம். அல்லாஹ் எடுக்க நினைக்கின்ற பொழுது நாம் நினைக்கப்பட்டு தடுக்க முடியாது என்ற கருத்திலே, அல்லாஹ் எடுத்ததும் அவனுக்கு சொந்தம், அல்லாஹ் குழந்தையை தந்தால் அந்த குழந்தையும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு பொருளும் தவணை முடிவு செய்யப்பட்டுதான் இருக்கிறது, தவணை முடிந்தால் போய்விடும். பொறுமை செய் மகளே, தந்த வீட்டுக்குள் கூட நபி அவர்கள் ஆறுதல் சொல்லுகின்ற அமலை உயிர்ப்பித்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, இமாம்கள் அழகான வார்த்தை பிரயோகத்தை ஒரு வசனத்தை சொல்கிறேன் இறுதியாக, அதையும் நான் நினைக்கிறேன் இந்த பகுதியோடு மாத்திரம். மையத்து வீடுகளிலே சலாம் கொடுக்கின்ற பொழுது, அவரோட முஹானக்கா செய்கின்ற பொழுது, சலாம் சொல்லி முசாபகா முஹானக்கா செய்வதோடு நிறுத்தாமல் இந்த துவாவை ஓத வேண்டும். பலைமாங்கள் இந்த துவாவை ஏற்றுக்கொள்கிறார். ஹதீஸிலே நபி அவர்கள் பல விடயங்களை அதில் என்ன சொல்லிவிட்டேன், கூலி மகத்தான கூலிகள் கிடைக்கும், நோயா மருத்த சிரமப்படுபவர்களுக்கு கூலிகள் ஏராளமாக எல்லாம் கொடுத்ததா வாக்களித்திருக்கிறான் என்ற விடயங்களை வைத்து சுருக்கமான மூன்று வசனங்களை, மையத்து வீட்டிலே மையத்து அந்த ஹயாத்தோடு இருக்கின்றவர்களுக்கு ஆறுதல் தரும்படி சொல்ல வேண்டிய வார்த்தையை மனதமிட்டுக் கொள்ளுங்கள், உலமாக்களிடம் கேட்டு எழுதிக் கொள்ளுங்கள். ஆலம் அல்லாஹு அஜரக், மையத்து வீட்டிலே இழந்தவர் ஏதாவது சோமி ஆனா சிரமத்துக்கு ஆகப்பட்டவர், குறிப்பாக ஜனாதா வீட்டிலே அந்த உறவினர்களுக்கு ஆலம் அல்லாஹு அஜரக், அல்லாஹ் உங்களுக்கு மகத்தான கூலியை தருவானாக, உங்களை அல்லாஹ் அழகிய முறையில் ஆறுதல்படுத்துவானாக, உங்களுடைய மையத்தை அல்லாஹ் மன்னிப்பானாக, மகத்தான கூலியை உங்களுக்கு தருவானாக, உங்களை நல்ல முறையிலே அல்லாஹ் ஆறுதல் படுத்துவானாக, உங்களுடைய மையத்தை அல்லாஹ் மன்னிப்பானாக. அன்பானவர்களே, மூன்று வசனங்களிலே இரண்டு வசனம் யாருக்கு, உயிரோடு இருக்கின்றவருக்கு, கவலையோடு இருக்கின்றவருக்கு, மூன்றாவது ஒன்றுதான் மையத்துக்கு. எனவே இந்த துவாவை மனநிடுவோம். இந்த தலைப்பு விசாலமானது, முக்கியமான விடயங்களை முக்கியமான சிறப்புகளை முன்வைத்தேன். இந்த விடயத்தில் கவனம் செலுத்துங்கள், நோயாளிகளை தேடி தேடி விசாரியுங்கள், அவர்களை அந்த ஆறுதல் சொல்லுங்கள். சிரமப்படுகின்ற பொருளாதார நெருக்கடி, மனக்கவலை, குடும்ப பிரச்சனை, எந்த பிரச்சனை அவர்களுக்கு அந்த கஷ்டத்திலிருந்து வெளியாகின்ற அந்த வழிகளை ஏற்படுத்துங்கள். இப்பொழுது இணைக்கிறேன் ஆரம்பத்தில் ஓதிய குர்ஆன் வசனங்களோடு, நோயாளியாக நான் மாறினால் எனக்கு ஷிஃபா தருபவன் அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த புகழ் வார்த்தை. ஒரு குர்ஆன் வசனத்துடைய ஒரு பகுதியை, நல்ல விடயங்களிலே ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள், தக்குவா சம்பந்தப்பட்ட விடயங்களிலே உதவியாக இருங்கள், பாவ காரியங்களில் உதவியாக இருக்க வேண்டாம். இந்த வசனத்தை வைத்தும் இமாம்கள் இந்த ஆறுதல் சொல்கின்ற, சிரமப்படுகின்றவர்களுக்கு உதவி செய்கின்ற, கஷ்டத்தில் இருக்கின்றவருடைய கஷ்டங்களை போக்குகின்ற பிரதானமான ஒரு ஆதாரம் இந்த ஆயத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. ஹதீஸை சொன்னேன், யாராவது ஒருவர் பிற முஸ்லிமுடைய கஷ்டத்தை இலகுபடுத்தி வைப்பாரோ, பிற முஸ்லிமுக்கு ஏற்படுகின்ற வருத்தத்தை இலகுபடுத்துவாரோ, பிற முஸ்லிமுடைய பாதிப்பை இலகுபடுத்துவாரோ, அல்லாஹ் அவருக்கு மறுமையில் வருகின்ற கஷ்டங்களை இலகுபடுத்துவார். இன்னொரு ஹதீஸிலே உலக கஷ்டங்களையும் இலகப்படுத்துவார், மறுமை கஷ்டங்களையும் இலகப்படுத்துவார். எனவே எனக்கு கண்ணியமானவர்களே, இந்த அற்பமாக கருதுகின்ற மகத்தான கூலிகளை பெற்று தருகின்ற இந்த நோய் விசாரிப்பது, சோதிக்கப்பட்டவர்களுடைய சோதனைகளின் பொழுது ஆறுதல் சொல்வது, அந்த சோதனைகளை பொருளாதார ரீதியாகவும் வார்த்தைகளினாலும் ஆறுதல் படுத்தி சிரமங்களை போக்கி வைப்பது, ஜனாதா வீடுகளில் ஆறுதல் சொல்வது, இப்படியான விடயங்களை வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அமலாக பேரிதலாக செய்து வருவதற்கு அல்லாஹ் நம்மால் இவர்களுக்கு தௌபி செய்வானாக. நாளைய பாவங்களை மனுத்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மனுத்தருள்வாயாக, பூர முஸ்லீம்கள் மூமிங்கள் அனைவருடைய பாவங்களை மனுத்தருள்வாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, இஸ்லாமிய விழுமியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க செய்வாயாக. இப்படியான பேசப்பட்ட நல்ல அமல்களை நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து செய்வதற்கு நீ கிருபை செய்வாயாக. பல சிரமப்பட்டுடைய சிரமங்களை போக்குவாயாக, நோயாளிகளுக்கு ஷிஃபாவை கொடுப்பாயாக, கடனாளிகளுடைய கடன்களை போக்கி வைப்பாயாக, யார் யாருக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவைகளை நீ நிறைவேற்றி தருவாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கனிவாடு மறைக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.